எங்கள் காதுகளில் துணிக்கிறதா? அல்லாவிட்டால் இந்த உலக சத்தங்கள் ஆண்டவரை பார்க்கலும் மேலானதாக நமக்கு தெரிகிறதா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கத்தக்கதாக எங்கள் ஜீவங்களை திரும்பி பார்க்க நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லும் முன் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். இரக்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த சமையலே உம்முடைய மக்களை நீர் அழைத்து வந்து உம்மை ஆரவாரித்து உம்மில் அகமகிழ்ந்து உம்மை போற்றி புகழவும் பாடவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்கவும் நீர் அவர்களை அழைத்து வந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனும் பெலனமாகட்டும். ஆண்டவரே, வறண்டு போன எங்கள் வாழ்க்கையில், விடாய்த்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இது தெளிதேனாக தித்திப்பாக ஜீவ ஊற்றாக எங்கள் வாழ்க்கையின் தாகமெல்லாம் தீர்ந்து போகத்தக்கதாக எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசுகிற அடியனையும் கேட்கிற அடியவர்களையும் இப்படி திருரத்தால் மூடி இந்த வார்த்தை என்னோடும் எங்களோடும் பேசவும், இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் உம்முடைய வழிகளிலே நடக்கவும் எங்களுக்கு பெலனும் கிருபையும் வல்லமையும் தந்து காக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பி நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையில் ஒரு ஆராதனை, இப்போது இந்த மாலையில் உங்கள் மத்தியில் இந்த ஆராதனைகளை பங்கெடுப்பது பாஸ்டர் அவர்களுக்கும் சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோடு நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். ஜோசுவாவின் புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜோசுவா முதலாம் அதிகாரம். வேதத்தில் ஆண்டவருடைய மக்களை பற்றிய அநேக திருஷ்டாந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால், தேவனுடைய வார்த்தையின்படி செய்ததினால், தேவனுக்கு ஏற்ற வழிகளிலே நடந்ததினால், அவருடைய ஜீவியங்களிலே எவ்விதமாக ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயங்களை செய்தார், ஆச்சரியமானவைகளை செய்தார், எவ்வளவு அவர்கள் மேல் கிருபையாயிருந்து அவர்களை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்தார் என்பதை குறித்தெல்லாம் அநேகருடைய வாழ்வியல் சாட்சியங்களாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது வேதத்திலே காண்கின்ற இந்த காரியங்கள் ஆனது சரித்திரங்களாக காணப்படுகிறது. அநேகருக்கு இது ஒரு சரித்திரம். ஜோசுவா என்பது ஒரு சரித்திரம், ஆபிரகாம் என்பது சரித்திரம், ஈசாக் என்பது சரித்திரம். இவர்களை பற்றி அறிகிறது ஒரு அறிவாக இருக்கிறது. அறிவியல் நோக்கத்திற்காக இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தார்கள், இவர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்தார்கள், இவர்களுடைய வாழ்வில் கடவுள் இவ்விதமாக கிரியை செய்தார் என்கிறதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேகருக்கு இவைகள் நல்ல கதைகள். எனக்கு ஒரு நல்ல கதை தெரியும். என்ன கதை என்று கேட்டால், ஆபிரகாம் கதை தெரியும், ஈசாக்கு கதை தெரியும், யாக்கோபு கதை தெரியும், மோசேயினுடைய கதை தெரியும், ஜோசுவாவின் கதை தெரியும், எரேமியாவுடைய கதை தெரியும், ஏசாயாவுடைய கதை தெரியும், இப்படி எல்லா பக்தர்களுடைய கதைகளும் நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் வாழ்க்கையை பார்க்கிற போதும் எனக்கு மத்தேயை பற்றி தெரியும், மார்க்கோவை பற்றி தெரியும், லூக்காவை பற்றி தெரியும், யோவானை பற்றி தெரியும், எல்லாரை பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையின் நாயகனாக இருக்கிற, எல்லாருடைய நம்பிக்கைக்கும் அவர்களுடைய வாழ்வியலுக்கும் அவர்களுடைய ஜீவியங்கள் வேத புத்தகத்தில் எழுதப்படுவதற்கும் காரணராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவத்துவத்தின் மகத்துவங்களை குறித்தும் எத்தனை பேருக்கு தெரியும் என்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜோசுவாவின் தேவன் என்னுடைய தேவன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? தயவு செய்து உங்கள் கரத்தை நீட்டி காட்டுங்க, கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஜோசுவாவின் தேவன் என்னுடைய தேவன், அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது, அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜோசுவாவின் தேவன் என்னுடைய தேவன், ஹாலேலூயா, ஆமென். ஜோசுவாவுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர் எங்களுடைய தேவன் என்று சொன்னால் ஜோசுவாவுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். ஜோசுவா முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஜோசுவா முதலாம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏனென்றால் நீ போதிக்கப்பட்ட போதனைகளின்படி உன்னை காத்துக் கொள்வதற்கு, நீ நடப்பதற்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உன் பிரயாணம் தொடர்வதற்கு நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று தேவன் யோசுவாவோடு பேசுகிறார். மோசே உனக்கு நல்ல காரியங்களை, நியாயப்பிரமாணங்களை, நீதி நெறிகளை, தேவத்துவத்தின் மகத்துவங்களை உனக்கு போதித்திருக்கிறபடியினால் நீ அந்த போதனைகளின்படி நடப்பதற்கு மிகவும் கவனமாய் இரு என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, தேவனுடைய மகத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் காண்பதற்கு, யோசுவாவின் தேவன் என்னுடைய தேவன் என்று கை வைத்து காட்டினோமே, அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண்பதற்கு இதே காரியத்தை மோசே நடத்திலே நீ கற்றுக்கொண்டவைகளை நீ கை கொள்ளும்படி பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லுகிறது போல, யோசுவாவின் இடத்திலே நீ கற்றுக்கொண்டவைகளை, யோசுவாவின் வாழ்க்கையிலே நீ படித்தவைகளை, யோசுவாவின் வாழ்வியலில் நீ அறிந்து கொண்டவைகளை உன்னுடைய வாழ்க்கையில நீ அறிந்து கொள்வதற்கு காண்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? பலங்கொண்டு திடமனதாயிரு. எதனால் பலங்கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும்? எதற்காக நாம் பலங்கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும்? நாம் பலங்கொண்டு திடன் கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறப் போகிறது என்கிறதை அடுத்தடுத்த பகுதிகளில் நாங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசியுங்கள். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. பாருங்க, பலங்கொண்டு திடமனதாய் இருக்கணும் நியாய பிரமாணங்களை கை கொள்வதற்கு, போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாகவும் நடந்து கொள்வதற்கு பலமும் வேண்டும், தேவனுடைய காருணியமும் வேண்டும், தேவனுடைய இரக்கம் வேண்டும், தேவனோடு கூட நல்ல உறவு வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை பற்றி யோசுவாவோடு தேவன் பேசுகிறார். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்களை அசட்டை செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்காமல் போவோம். கர்த்தருடைய வழிகளிலே நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவோம். இப்படி நடந்ததினால் என்னென்னலாம் நடந்ததுங்கிறதை மோசேயுடைய வாழ்வியலிலும் மோசையோடு கூட புறப்பட்டு வந்த மக்களுடைய வாழ்வியலிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனால் எத்தனையாய் அவர்கள் துன்பப்பட்டார்கள், எவ்வளவாய் அவர்கள் மரித்து போனார்கள், எவ்வளவாய் தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபை அவர்கள் இழந்து போனார்கள், எவ்வளவாய் அவர்கள் தேவனிடத்திலே தேவனால் வேண்டப்படாதவர்களாக போனார்கள், எத்தனையோ நேரங்களில் அவர்கள் சோரம் போனார்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள், இப்படியெல்லாம் ஆண்டவரே கோபப்படுகிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தேவனுடைய மனுஷர்களுடைய வாழ்க்கையில் மோசே நியாயப்பிரமாணங்களை இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிறதை யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போது தேவனே சொல்லுகிறார், நீ மோசே கற்றுக்கொண்ட காரியத்தில் பலங்கொண்டு திடமனதாயிரு முதலாவது. ரெண்டாவது, நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக எங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு இலக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எங்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், எங்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், புதிய ஏற்பாட்டு பக்தனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அந்த அவர் கடைசியாக சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட், வாழ்க்கையின் முடிவை பற்றி பார்க்கிற போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறார். வலது இடதுபுறம் சாயாமல், இலக்காகிய கிறிஸ்துவே என்னுடைய மையமாக, கிறிஸ்துவே என்னுடைய இலக்காக லட்சியமாக இருந்தார் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சபை என்கிறதை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருப்பது, ஊழியர்களை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருப்பது, இப்படி ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருப்பது, உங்களை ரட்சித்திருப்பது, உங்களை மீட்டெடுத்திருப்பது, ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் தற்செயலாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, ஏதோ ஒரு ஆக்சிடென்டாக நாம் ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் அல்ல. உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாக முன்னே என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்கள் தற்செயலாக கிறிஸ்துவுக்குள்ள வரல. யாராவது சொல்லக்கூடாது, என்னுடைய அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள், அதனால நானும் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன். என்னுடைய அம்மா அப்பா இந்த சபையை சார்ந்தவர்கள், அதனால நானும் இந்த சபையின் அங்கத்தினர் ஆகிவிட்டேன். என்னுடைய அம்மா அப்பா பைபிள் படித்தாங்க, அதனால நானும் பைபிள் படிக்க ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய சகோதரங்கள், குடும்பத்தினர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ஆகவே நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய சந்ததிகளிலே யார் எப்படி இருக்கிறார்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை யாருக்காகவும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே ஜோசுவாவை ஆண்டவர் அழைத்த போது, சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஜோசுவா ஒரு வாலிப பருவத்தில் இருந்தார், ஒரு சிறு பையனாக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஜோசுவாவுக்கு இந்த பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்தார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஜோசுவாவுக்கு மேலாக அந்த கோத்திர பிரபுக்கள் அநேகர் இருந்தார்கள். மோசேயோடு நிகரான வயது முதிர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். பெரிய மனிதர்கள் இருந்தார்கள். தேவ ஞானம் பெற்ற அநேகர் இருந்தார்கள். மக்களும் நம்பியிருந்த தலைவர்கள் அவர்களுக்குள்ளே இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது பெரிய ஒரு பொறுப்புக்காக ஜோசுவா அழைக்கப்படுகிற நேரம், ஜோசுவா பயந்து கலங்கி, இது எப்படி ஆகும், என்னால் எப்படி செய்ய முடியும், என்னால் முடியுமா என்கிற கேள்விகளோடு நிற்கிற போது ஜோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயின் தேவன். மோசே முடியாது என்று சொன்னபோது, என்னால் இது ஆகாது என்று சொன்னபோது, ஆண்டவரை வேறு யாரையும் பாருங்கள் என்று கேட்டபோது, இல்லை மோசே நீதான் எனக்கு வேண்டும் என்று அழைத்த அந்த தேவன், ஜோசுவா மோசையை கொண்டு இத்தனை காரியம் செய்வேன் என்றால் உன்னை கொண்டு இதை செய்ய மாட்டேனா என்று ஜோசுவாவை அழைக்கிறார். நாங்கள் சில நேரங்களிலே இந்த மனிதர்களை நாங்கள் சரித்திரங்களாகவும் கதாபாத்திரங்களாகவும் கதைகளாகவும் பார்க்கிறோமே ஒழிய, இவர்கள் வாழ்க்கையில் எவ்விதமாக தேவனிடத்தில் இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை கண்டார்கள், எவ்விதமாக இவர்கள் இவ்வளவு ஜெயம் பெற்றார்கள், ஏன் எங்களால் கூடாமல் இருக்கிறது, அந்த ஜோசுவாவின் தேவன், மோசேயின் தேவன் இன்று எங்கே போனார் என்ற கேள்விக்கு இந்த இடத்துல இருக்கிற நானும், இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பதில் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். தொடர்ந்து அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, எட்டாம் வசனத்தை வாசியுங்கள். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை, ஆண்டவர் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் காலப்போக்கிலே அவைகள் அநேகரால் எழுதப்பட்டு புத்தக சுருள்களாக எழுதப்பட்டு, ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், இப்படி இருக்க சொன்னார், இப்படி நடக்க சொன்னார், இப்படி பேச சொன்னார், இப்படி ஆராதிக்க சொன்னார், இவைகள் எல்லாம் நாங்கள் பழைய ஏற்பாட்டு பக்தருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2016 வருஷங்களுக்கு முன்பாக வந்து உலக இரட்சகராக, மீட்பராக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் சிலுவையிலே மரித்தார் என்பது நாம் அறிவோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் தேவனிடத்திலே சேர்கின்ற சாட்சியம் பெற்றோம். கிறிஸ்துவே எங்களுடைய வழி, கிறிஸ்துவே எங்களுக்கு சத்தியம், கிறிஸ்து தான் எங்களுக்கு ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பக்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது பல பிரயத்தனங்களை மேற்கொண்டு பாவ விமோசனம் பெறுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். மக்களுடைய பாவத்தை, பாவ கரையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சாம்பலிலே உட்கார்ந்தார்கள், இரட்டை உடுத்தி கொண்டார்கள், பலிபீடங்கள் அண்டையில வந்து பலிகளை செலுத்தினார்கள், பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கதறி அழுது மார்பிலே அடித்து கொண்டு தங்களுடைய உபவாச நாட்களை நியமித்து எவ்வளவாய் அவர்கள் பாவத்திற்காக உணர்த்தப்பட்டார்கள் என்கிறதெல்லாம் நிகேமியாவின் நாட்களிலே, எஸ்ட்ராவின் நாட்களிலே, எஸ்தரின் நாட்களிலே, இப்படிப்பட்ட பலருடைய காலங்களில் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தரை பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் தேடின போது ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனிதனுக்காக, ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் உள்ள பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் மறிக்க வேண்டும் என்ற நியமத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையானது எத்தனை மேன்மையானது, எத்தனை மகிமையானது. ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தேவனிடத்திலே சேர்கின்ற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற செய்தி என்னவென்றால், பல ஏற்பாட்டு பக்தர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்கு பயந்த உண்மையின் பயத்தின்படியும் நீதியின்படியும் செம்மை மார்க்கத்தின்படியும் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா பிரஜாதிகளுக்கும் முன்பாகவும் அவர்களை எழுந்திருக்க செய்து அவர்களை பிரகாசமடைய செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறான், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஜெய வீரர்களாக காணப்படுவதற்கு வேத பிரமாணங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் பிரமாணங்களின்படி தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை உலகத்தோடு சேர்ந்து கலந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயத்தில் இருக்கிறவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் மார்க்கத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கென்று பல கொள்கைகள் கோட்பாடுகள், நமக்கென்று பல சட்டங்கள் திட்டங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கலாம். நமக்கென்று சில ஒழுங்குமுறைகள் இருக்கலாம். இவையெல்லாம் நல்லதுதான். நியாயப்பிரமாணிகளாக இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வருகிறான், ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறான். நான் மோசேயினால் கற்பிக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களின்படி எல்லாம் நடக்கிறேன், அவன் வாலிபனாக இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து நல்ல விஷயம், இது நல்ல காரியம் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், நான் எந்த தவறும் செய்வதில்லை, பிழைகள் செய்வதில்லை, நீதி செம்மையான மார்க்கத்தில் நடக்கிறேன், எல்லாம் நல்லது, நீ செய்கிறது எல்லாம் நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றும் சரியில்லாத காரியத்தை அவன் செய்யவில்லை. மோசே சொன்ன எல்லா 10 கற்பனைகளின்படியும் நியாயப்பிரமாணங்களின்படியும் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு மகனே என்று சொல்லுகிறார். அவன் ஆதிந்து போனான், ஆச்சரியப்பட்டு போனான். என்ன குறை என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, உன்னிடத்தில் நிறைய ஆஸ்திகள் இருக்கிறது, நிறைய செல்வாக்குகள் உனக்கு இருக்கிறது, உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களை பார், அநேக ஏழைகள் இருக்கிறார்கள், அநேக கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், அநேக உபத்திரவப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், உனக்கு எல்லாம் இருக்கிறது என்பதற்காக நீ எல்லாவற்றிலும் செல்வத்தோடும் செழிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கிறாய் மகனே, உன்னை சூழ்ந்திருக்கிற அநேகர் விதமாக இருக்கிறார்களே, உன்னிடத்தில் உள்ளதிலே கொஞ்சத்தை நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதா, எல்லாவற்றையும் கொடுக்க சொன்னாரா, இல்லை கொஞ்சத்தை கொடுக்கக்கூடாதா என்று சொன்னபோது அவன் போனவன் தான் திரும்பி வரவில்லை. தேவன் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. பிரமாணங்களின்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிறான், அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறான், தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவனுக்காக எதையேனும் விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கவில்லை. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எப்படியோ ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சபையின் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம், கிறிஸ்தவ பெயர்களோடு நாங்கள் வாழ்கின்றோம், எல்லாம் நல்லது. அன்பானவர்களே, எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை நீ இதை விட்டு விட்டு வா, இதை விட்டு விட்டு வா, இந்த காரியத்தில் கீழ்ப்படி, இந்த காரியம் உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற போது அந்த காரியமங்களிலே பெருசாக இருக்கிறதா, ஆண்டவர் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறாரா. அவன் போனவன் தான், ஆண்டவரிடத்திலே வந்து ஒருவன் போய் திரும்பி வரவில்லை என்றால் இந்த வாலிபன் தான். இன்னொருவர் ராத்திரி வழியில் ஒரு போதகர் கூட வருகிறார், நிக்கோதேமோ வருகிறார், வந்து ஆண்டவரிடத்திலே நான் மறுபடியும் பிறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்கிற பிரசங்கத்தை கேட்டதினால் தான் இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என் தாயின் வயிற்றிலிருந்து திரும்ப பிறக்க முடியுமா, சிறு பிள்ளை போல கேள்வி கேட்ட போது ஆண்டவர் அதிர்ந்து போனார். நீ போதகனாக இருக்கிறாய், நீ என்ன இப்படி கேள்வி கேட்கிற, சிறு பிள்ளையை போல கேள்வி கேட்கிறாய் என்று. அன்பானவர்களே, நாங்கள் யாராக இருக்கிறோம் என்கிறதல்ல பெரிது. நிக்கோதேமோ போல போதகராக இருக்கலாம், அந்த வாலிபனைப் போல நிறைய சம்பத்துடையவர்களாக இருக்கலாம், பிரமாணங்களின்படி நடக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருடைய மனசாட்சியை நான் தொட்டு பார்க்கிற போது நான் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்ன பங்கு இருக்கிறது என்றால் அப்போது நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள முடியும், எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ள முடியும். ஜோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதற்கு நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, சோர்ந்து போயிடாது, இவைகள் உனக்கு பாரமாக இருக்காது, இவைகளின்படி நீ நடக்க வேண்டும், இந்த மக்களுக்கு முன்பாக நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அதிலே நீ கவனமாக இரு என்று அவர் சொல்லுகிறார். அதே போல தேவனுடைய வசனத்தில், தேவனுடைய சத்தியத்தில் என கண்பானவர்களை நீங்கள் நிலைத்திருப்பீர்களே. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு பேசப்படுகிற போது நீங்கள் அதற்கு கீழ்ப்படுவீர்களே. ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறதை, ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஜோசுவா இன்றைக்கு இல்லை, ஜோசுவாவின் தேவன் நம் ஆராதனைக்குரிய தேவனாக நம் மத்தியில் இருக்கிறார். ஹாலேலூயா. அதே ஜோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தின்படி ஜோசுவாவை ஆசீர்வதித்து காப்பாற்றி உயர்த்தின அதே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தருவதற்கு, வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கிற போது, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது முதலாவது சங்கீதத்திலேயே சொல்லுகிற வார்த்தை என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், மிச்சான பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும், பிறகு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் எத்தனை கதை புத்தகங்களை தொடங்கினா, சில பேருக்கு தொடங்கினா முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் வருவார்கள். சில பேர் பிரச்சனை என்னன்னா, எனக்கு நித்திரையே வரதில்லைன்னு சொல்லுவார்கள். நித்திரையை வராட்டி வேதம் எடுத்து வாசிங்க, நித்திரை வரும். நித்திரை குடிசை ஒருத்தரும் போட தேவையில்லை. என்றால் பிசாசு எப்போதுமே வேதத்திலிருந்து மனிதர்களை தூரமாக்குவதற்குத்தான் பிரியப்படுகிறான். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இருக்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் எனக்கு மிகவும் அருமையானது. அப்படி இருக்குதா வசனம் ஏதும்? எப்படி இருக்குது? அருவறுப்பானது என்று வேதம் சொல்கிறது. ஓசியாவிலே ஒரு வசனம் இருக்கிறது, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், எனவே நான் உன்னுடைய சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதிப்பேன் இருக்குதா? நான் பிள்ளைகளை மறந்தேன் என்று அந்த வார்த்தை சொல்கிறது. அன்பானவர்களே, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கைக்கும் இந்த வசனங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வேதத்தை எவ்வளவாய் நேசிக்கிறவளாக இருக்கிறோம். நமக்கு நல்ல பேர் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ற பெயரை நீங்கள் விசுவாசி என்று எழுதிட்டு, நாங்கள் ஆண்டவருடைய விசுவாசிகள், வேதக்காரர்கள். நம்முடைய ஊரார் வைத்த பேர் வந்து வேதக்காரர்கள் என்று நல்ல பேர் வைத்திருக்காங்க. நாங்கள் வேதத்தில் காரமாக இருக்கிறோமா, வேதமா காரமாக ரெண்டும்லையும் எப்படி இருக்கிறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஊர் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டுருக்காங்கன்னா, பைபிள் எங்களை கையில் இருக்கிறனால, ஞாயிறுதோறும் ஆலயம் போகிறனால ஊர் ஜனங்கள் எங்களுக்கு பேர் வைத்து விட்டார்கள். என்னது? வேதக்காரர். அந்த அந்த மூலையில் இருக்கிற நாலாவது வீடு வேதக்காரர் வீடு அப்படின்னு சொல்கிறார்கள். நீங்கள் இப்போ யாருக்கு சொன்னீங்களா, மூலையில் இருக்கிற அந்த நாலாவது வீட்டில் இருக்கிற நான் வேதக்காரன் சொன்னீங்களா? இல்லை. அதில் ஒரு முஸ்லீம் வீடு இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு இந்து வீடு இருக்கும், அதுக்கு அடுத்து இன்னொரு வீடு இருக்கும், அந்த நாலாவது வீட்டை தட்டுங்க, அதுதான் அந்த வேதக்காரர் வீடு என்று அவர்களுக்கு தெரியுது. வேதக்காரர்களுக்கு வேதமும் தெரியவில்லை, காரமும் இல்லை, வேதக்காரர் பேர் மட்டும். வேதக்காரர்களாகி நாம், நாங்களெல்லாம் சண்டே ஸ்கூல் போகிற காலத்தில் வேத புத்தகத்தை எடுத்துகிட்டு போகணும், சின்ன வேதம் எல்லாரும் கையில் எடுத்துகிட்டு போகணும், மனப்பாட வசனம் கட்டாயம் சொல்லணும். பெரியவர்கள் ஆலயத்துக்கு வர்ற நேரமும் வேதத்தோடு வருவார்கள். இன்றைக்கு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். எங்களுடைய பேங்க் கார்டை மறக்கிறது இல்லை, ஐடென்டி கார்டு மறக்கிறது இல்லை, பஸ் டிக்கெட் மறக்கிறது இல்லை, மற்ற கார்டுகள் எல்லாம் மறக்கிறது இல்லை. நமக்கு தேவையானது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் வேத புத்தகத்தை மற்றும் அநேகருக்கு சுமந்து செல்வதற்கு விருப்பம் இல்லை. ஒன்று, மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன இது நினைப்பாங்களோ என்று சில பேர் நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்தேன். உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துட்டாருன்னா அதை போல பரிதாபம் இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கும்? யோசித்து பாருங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. வேதத்தை நீங்கள் நேசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை சுகித்திருக்கும்படி மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜோசுவாவுக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதையும் மறந்துடலாம், இதை மறக்காத, இரவோ பகலோ இந்த பிரமாணங்களிலே நீ தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவிலே வளர வேண்டுமையானால், கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்ல வேண்டுமையானால், கிறிஸ்தவர்களாக நாங்கள் மற்றவர்கள் மதத்தில் அறியப்பட வேண்டுமையானால், வேதக்காரர்களாக எல்லாருக்கும் முன்பாகவும் நாம் ஒரு நற்செய்தி பணியை செய்ய வேண்டுமையானால், வீட்டில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒரு ஏதுகரமாக மாற வேண்டுமையானால், ஒரு கருவியாக மாற வேண்டுமையானால், நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதை நேசிக்கிறவர்களாகவும் மாற வேண்டும். இந்த விசுவாசி என்ற வார்த்தையை அந்த வீணாவை எடுத்துருங்க. வீணாவை எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? சுவாசின்னு வரும். விசுவாசியில் மட்டும்தான் இவ்வளோ அருமையாக மூன்று காரியம் பார்க்கலாம். விசுவாசி அனைக்கோரு பாஸ்டர்யாரோசினார்கள், விசுவாசியாக இருங்க, விசவூசியாக சபையில் இருக்காதிங்கன்னார். நான் இங்கே இங்கே வந்திருக்கிற நேரம் ஒரு பாஸ்டர் சொன்னார், விசுவாசிகள் விசவூசிகளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு சில நானும் நான் சின்ன பிள்ளையாக சண்டே ஸ்கூலில் போய்க்கிருக்கிற நேரம் எங்களுடைய போதகர் ஒருவரோடு பேகன் தூக்கிட்டு அவர் பின்னுக்கு போய் கொண்டிருந்தேன். அவருக்கு அவருடைய பைபிள், பாட்டு புத்தகம், இந்த டேமரன் இதை எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு தூக்கி தருவார். நான் அதை சுமந்து கொண்டு போகணும். இதுதான் சண்டே ஸ்கூல் காலத்தில் செய்தது. ஒரு வீட்டுக்கு போன நேரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவர் அந்த வீட்டில் அம்மா சகோதரிகள் எல்லாரும் ஆலயத்துக்கு வருவார்கள். அந்த வீட்டில் இருக்கிற தம்பிமார் சகோதரர்கள் வருவதே இல்லை. அப்போ அவங்க பெரியாக்கள் இவங்கெல்லாம் அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க அந்த வீட்டுக்கு போகிற நேரம். அப்போ பாஸ்டர் போய் கேட்டார், எங்கள் அம்மா அங்கே சகோதரிகள் அக்கா எல்லாம் அங்கேன்னு கேட்ட நேரம் அவன் எங்கேயோ வெளியில் போயிட்டோம்னு சொல்லிச்சுனான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வர்ற வரைக்கும் நாங்கள் இருந்து பார்த்துட்டு போனோம். அதில் இருந்தாச்சு. இருக்கிற நேரம் அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் தம்பி கோயிலுக்கு வரலை, சர்ச்சுக்கு வரலாமே, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா முழு குடும்பம் வரணும் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நேற்று நடந்தது போல், இன்றைக்கு அது நடந்தது போல் அந்த சம்பவம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த சகோதரர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், பாஸ்டர் ஒவ்வொரு நாள் வேணுனாலும் உங்களுடைய சர்ச்சில் கூட்டமைங்க, ஏன்னா இந்த என்னுடைய அம்மாவும் சகோதரிகளும் உங்களுடைய சர்ச்சுக்கு வந்திருக்கிற அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குதானே, அப்போ தான் பாஸ்டர் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம், தயவு செய்து அதை கெடுத்துறாதீங்கன்னார். அந்த கொஞ்ச நேரம் தான் பாஸ்டர் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், நீங்கள் அதையும் கெடுக்கிறதுக்கு எங்களை அங்கே வர சொல்கிறீங்கன்னா எங்களுடைய என்னுடைய பாஸ்டருக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. வீட்டில் அவர்களுடைய சாட்சி அந்த மாதிரி, அவருடைய பேச்சு அந்த மாதிரி, அவருடைய செயல்கள் அந்த மாதிரி, அவருடைய கிரியைகள் அந்த மாதிரி, ஆலயத்துக்குள்ளே ஒரு மாதிரி. ஆர்தர் டேவிஸ்ங்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் இருந்தார். அது திருவதாக இருக்கும்போது அவர் எங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தார். ஆர்தர் டேவிஸ்ங்கிறது அவருடைய பெயர். அவருடைய தகப்பனார் ஒரு போதகராக இருந்தார். அப்போது இவர் பள்ளிக்கூடம் போகிற நேரங்களில் பாடசாலையில் எல்லாரும் பாதிரியார் பாதிரியார் என்று இந்த பையனுக்கு பட்டம் வைத்து விட்டார்கள். அதோ பாதிரியார் வாரான்னு சொல்லுவார்களாம் எல்லா நண்பர்களும். அப்போ இவர் ஆர்தர் டேவிஸ் போகிற நேரம் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார்கள், தேவையில்லாத காரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஏதோ இவர் இவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி இவர் அந்த கண்ட்ரோலில் வைத்திருந்திருக்கிறார் அந்த குரூப்பை. அப்போ இப்படியே எல்லாராலும் தெரிந்து இப்படி அழைக்கப்பட்டார் பாதிரியாரன். ஒரு நாள் வீட்டில் ஏதோ ஒரு கோபத்தோடு ஆர்தர் டேவிஸ் ஸ்கூல் போயிருக்கிறார். போகிற நேரத்தில் வளமை போலவே அவருடைய நண்பர்கள் இந்த பாதிரியார் வரார் அப்படின்ட்டு பகடி விட்டுருக்கேன் நான். அந்த நேரம் ஆர்தர் டேவிஸ் அவர்களை பார்த்து சொன்னாராம், என்னோட அப்பா பாதிரி, என்னுடைய அப்பா பாதிரி, ஆனால் நான் ஒரு மாதிரி, கவனமாக இருங்க, இதோடு இந்த பகடியெல்லாம் விட்டுருங்கன்றார். எங்களுடைய அப்பா பாதிரி ஆனால் நான் மாதிரி, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ட்டு இருக்கிறார். அவரே சொன்னது நான் சிறுவயதில் கேட்ட இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பை பற்றி சொல்கிறோம், ஐக்கியத்தை பற்றி சொல்கிறோம், இரக்கத்தை பற்றி சொல்கிறோம், கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம், பாவமணிப்பை பற்றி சொல்கிறோம், பரிசுத்தத்தை பற்றி சொல்கிறோம், நீதிநெறிகளை பற்றி சொல்கிறோம். ஆனால் இவைகளிலிருந்து அநேக நேரங்களில் நாம் விலகி செல்கிற போது நம்மை பார்க்கிறவர்கள். வாட்ச்மேன் நீ என்கின்ற தேவனுடைய பக்தன் ஆறு காரியங்களை பற்றி சொல்கிறார். ஒன்று, உன் பேச்சிலும் உன் நடத்தையிலும் உன் பார்வையிலும் உன் சிந்தனையிலும் உன் செயல்களிலும் உன் கிரியைகளிலும் நீ கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இரு. பேச்சிலும் நடத்தையிலும் பார்வையிலும் சிந்தனையிலும் செயல்களிலும் கிரியைகளிலும் நீ கிறிஸ்துவுக்கு மாதிரியாயிரு. அது ஒன்றே போதும் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அன்பாண்டவர்களே, கிறிஸ்து எங்களை அழைத்தது அதற்காகத்தான். ஜோஸ்வாவை ஆண்டவர் அழைத்தார். ஜோஸ்வா எத்தனை வல்லமையாக ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார் என்கிறதை அடுத்த வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். வாசியுங்கள் 9 வசனம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய, ஆமேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திகைத்து போய் கலக்கத்தோடு நின்ற ஜோசுவா, ஆண்டவரே இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போறேன், எப்படி நான் இந்த ஜனங்களை வழி நடத்த போறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு ஜோசுவா, என்னத்துக்கு பயப்படுற, என்னத்துக்கு நீ கலங்குற, மோசையின் தேவன் உன்னோடு பேசுகிற தேவன் நான் என்று சொல்லுகிறார். நாங்கள் மோசையை பற்றி படிக்கிறோம், ஜோசுவாவை பற்றி கதை சொல்கிறோம். ஜோசுவாவின் மோசையின் தேவனை பற்றி எந்த அறிவோடு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. காலத்துக்கு காலம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியை செய்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஆதி முதல் இன்று வரைக்கும் நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இன்றைக்கு நம்மோடு இருப்பது உண்மையானால், ஜோசுவாவை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? ஜோசுவாவை வழிநடத்தின ஆண்டவர் என்னை வழிநடத்தாமல் விடுவாரா? உங்களை வழிநடத்தாமல் விடுவாரா? வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு காரியம்தான் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிரமாணங்களின்படி நடப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இரவும் பகலும் அவருடைய நீதி நெறிகளிலே நடப்பதற்கு அவருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டை மாத்திரம் நாங்கள் செய்து பார்த்தால் கர்த்தரங்களை எவ்வளவாய் உயர்த்துகிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இந்த நம்பிக்கை எங்கேயிருந்து வந்தது? இன்னும் 3 உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய யோர்தானை கடந்து போகும்படி செய்வார். நீங்கள் உங்களுக்கு சாப்பாட்டெல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த பயணத்தை நாங்கள் தொடரப்போகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக போகாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை திடப்படுத்தினால், ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுந்திருக்க செய்தால், ஆண்டவர் ஒரு மனுஷனோடு பேசினால், ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்தால், அவர் வாக்கு மாறாதவர். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சமுத்திரங்கள் உங்கள் முன்பாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக இருக்கும், யோர்தானை போன்றிருக்கும். இதை எப்படி கடக்கப் போகிறோம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு கடன் சுமையாக இருக்கும், வருத்தங்களாக இருக்கும், பலவிதமான வியாதி துன்பங்களாக இருக்கும், பலவிதமான இக்கட்டுகள், இன்னல்கள், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதையோ சமுத்திரத்தை கடப்பது போல அதை எப்படி கடக்கப் போகிறோம் என்று தெரியாமல் நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஜோசுவாவின் தேவனை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக அவர்களுக்கு பலனும் வல்லமையும் விவேகமும் அறிவுமாக ஆண்டவர் இருப்பாரே. ஆனால் இன்றைக்கு எப்படி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருந்தால் எந்த சமுத்திரமும் உங்களை தடை பண்ண முடியாது, எந்த மனிதர்களும் உங்களை தடை பண்ண முடியாது. பெரிய கோலியாத்தாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சவால் விடுகிற பெரிய கூட்டமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த ஆரம்பிக்கிற நேரம் ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏசாயா 54:10 வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. என்ன வாக்குத்தத்தம்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று யார் சொல்லுகிறது? யார் சொல்லுகிறது? உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அப்படின்னா எங்கள் மேல மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகமே எங்களுக்கு விரோதமாக மாறட்டும், இந்த உலகமே எங்களுக்கு விரோதமாக பேசட்டும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகிற போது எல்லாரும் வெட்கி தலை குனிந்து நிற்பார்கள். ஏனென்றால் தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்களே ஆனால், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், சதா காலத்திற்கும் நம்முடைய தேவன், யோசுவாவின் தேவனாக இருக்கிறார். நாங்கள் வேதத்தின் சரித்திரங்களை காவியங்களாக கதைகளாக பார்க்காமல் அவர்களுடைய வாழ்வியலோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யோசுவாவுக்கு உதவி செய்த ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் அந்த சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவர் நீர், என் வாழ்க்கையிலும் இந்த புயல்கள் மாற, இந்த கஷ்டம் மாற, இந்த துன்பம் மாற, இந்த தொல்லைகள் மாற, நோய்கள் மாற, என் பிரச்சனைகள் மாற, என் குடும்பத்திற்கு சமாதானம் சந்தோஷம் நீடிய வாழ்வு இவைகள் எல்லாம் வர, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் ஆயத்தம், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய நான் ஆயத்தம், உம்முடைய வேதத்தை சுமக்க நான் ஆயத்தம், எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும் என்று கேட்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். யோசுவா 24 நீங்கள் வருகிற போது அற்புதமாக யோசுவா வழிநடத்தப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக பிரதேட்சமாக யோசுவா ஒரு காரியத்தை செய்கின்றார். யோசுவா 14:15 வசனங்களை பாருங்கள். 14 வாசிங்க. ஒருவர், ஆகையால் நீங்கள் யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? பாஸ்டருக்கு பயந்தா? உங்களுடைய சபை தலைவர்களுக்கு பயந்தா? அல்லாவிட்டால் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு பயந்தா? இல்லாட்டி யாருக்கு? இவர்களுக்கெல்லாம் பயப்படுற பயம் சில நேரம் கர்த்தருக்கு பயப்பட மாட்டார்கள். கர்த்தர் பக்கத்தில் இருப்பார், கர்த்தருக்கு பயப்பட மாட்டார்கள். ஏய் பாஸ்டர் வரான், பாஸ்டர் கண்டாருன்னா நினைப்பார் அப்படின்னுபார்கள். கர்த்தர் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நல்ல மேலும் தீயோர் மேலும் கண்ணை வைத்து கண்ணேறாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், எங்கள் வாழ்க்கை என்ன, நாங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரோ இருதயத்தையும் இருதயத்தின் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கர்த்தர், என் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற பயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? எத்தனை நேரங்களிலே நாம் கர்த்தருடைய மகத்துவங்களை மறந்து போகிறோம், கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து எல்லா விக்கிரகங்களையும் உங்களை விட்டு அகற்றிவிட்டு நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள் என்று அழைக்கிறார். என்ன தைரியம் பாருங்கள். உங்கள் பிதாக்கள் அதை செய்திருக்கலாம், உங்களுடைய மூதாதைகள் அதை செய்திருக்கலாம், உங்கள் பாரம்பரியங்கள் அதுவாக இருக்கலாம், உங்கள் பழக்க தோஷங்கள் அதுவாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி, நதிக்கு அப்புறத்திலே போட வேண்டும், நதிக்கு அப்புறத்திலே போட வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும். எப்படி சேவிக்க வேண்டும்? உத்தமமாய் சேவிக்க வேண்டும், உண்மையாய் சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மாத்திரம் உங்கள் சேவகம் இருக்க வேண்டும், கர்த்தரை மாத்திரம். அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தரை சேவிக்கிறது, ஒருவேளை நீங்கள் கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஏதோ பிழையா பொல்லாததா தெரிந்தால், அப்ப யாரைதான் சேவிக்க போறீங்க? யாரை சேவிக்க போறீங்க? உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவ கட்டுக்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை கெடுத்து, உங்கள் வாழ்க்கையை கெடுத்து, உங்கள் நிம்மதியை கெடுத்து, உங்கள் சுகத்தை கெடுத்து, உங்கள் பிள்ளைகளை கெடுத்து, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையும் போராட்டமாக வேதனையுமாக இருந்த அந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருந்த இந்த விக்கிரகங்களையா அல்லாவிட்டால் தேவனையா யாரை சேவிக்க போறீங்க என்று கேட்கிறார். அடுத்து இன்று தெரிந்து கொள்ளுங்கள், என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்க யாரை சேவிக்க போறீங்க? எமோரியர்களின் தேவனை சேவிக்க போறீங்களா? நதிக்கு அப்புறத்துல நீங்க விட்டுட்டு வந்த அந்த கடவுள்களை சேவிக்க போறீங்களா? அந்த விக்கிரகங்களை நீங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொள்ள போறீங்களா? அந்த பழக்க தோஷங்களை விட்டு வெளியே வர முடியான்னு சொல்ல போறீங்களா? இல்லாட்டி 10 to 11 அதோடு சேர்ந்து தான் நிக்கணும்னு, இப்படித்தானே உலகத்துல வாழணும்ன்ட்டு நீங்க சொல்லிக் கொண்டிருக்க போறீங்களா? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் உங்களை பலாத்காரப்படுத்த போவதில்லை, உங்களை கட்டாயப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நான் சொல்ல போவதில்லை. உங்களுக்கு கிடைத்த கிருபையை நீங்கள் விருதாவாக்கி போடாதீர்கள் என்று சொல்லி யோசுவா சொல்றார். நீங்க யாரை வேணும்னாலும் சேவிங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை இஷ்டப்படி செய்யுங்க. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, இந்த யோசுவாவாகி என் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை தான் சேவிப்போம். இதனால தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், யோசுவாவின் இருதயத்தை ஆண்டவர் கண்டார், யோசுவா எனக்கு வைராக்கியமாக நிற்பான்ங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். யோபு எத்தனைதான் சோதனை வந்தாலும் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியாக உண்மையாக நிற்பான்ங்கிறது தேவனுக்கு தெரிந்தால், யோசுவாவை பற்றி தெரிந்திருக்காததா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உண்மையாக நிற்பார்கள் என்கிறது அந்த தேவனுக்கு தெரிந்தால், யோசுவா உண்மையாக நிற்பான்ங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிருக்குமா? இன்றைக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள், நான் உண்மையாக இருப்பேன் என்கிறதற்காகத்தான் ஆண்டவர் தம் கல்வாரியின் திருரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு மீட்பை தந்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இந்த கிருபையை விருதாவாக்கி போடுவோமே ஆனால், இத்தனை பெரிய சலாக்கியத்தை நாம் இழந்து போவோமே ஆனால், எங்களை போன்ற பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் வேறு யார் இந்த உலகத்தில் இருக்க முடியும்? வேறு யார் இருக்க முடியும்? யோசுவா சொல்றார், நீங்க யாரை வேணும்னு அனுசவிங்க, ஆனால் நானும் என் வீட்டார்மோ என்றால். சில நேரங்களில் இன்றைக்கு யோசுவாவுடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு நம்முடைய குடும்பத்தை பார்த்தால், குடும்பத்தில் இப்படியான ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார்கள், நீங்க வேணும்னா யாரை வேணாலும் வீட்டுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, நான் மட்டும்தான் கர்த்தரை சேவிப்பேன், நான் மட்டும்தான் கோயிலுக்கு போவேன், நான் மட்டும்தான். நீங்கள் பரலோகம் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, நீங்கள் எந்த நரகத்துக்கு போனாலும் சரி, நான் மட்டும், நான் மட்டும் என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நானும் என் வீட்டாருமோ என்றார். புதிய ஏற்பாட்டில் கொர்நேலியுடைய குடும்பத்தை பாருங்க. கொர்நேலியோ சொல்லுகிறார், கொர்நேலியோ தன்னுடைய வாழ்க்கையிலும் தன் குடும்பத்தாரோடும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறவனாக இருந்தான், மற்ற மக்களுக்கு தான தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான். இதனால் கொர்நேலியுடைய ஜபம் பரலோகத்தை எட்டினது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது சந்திக்கப்பட்ட அந்த சிறைச்சாலை அதிகாரியை பாருங்கள். ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டபோது, நீ முதலாவது உன் கத்திய கீழே போடு, பவுல் சொல்றார், உன் கத்திய கீழே போடு, இங்கே வா, உங்கள் கட்டுகள் எல்லாம் பார், உங்கள் காயங்களை பார், இதுக்கு முதல்ல அதை எண்ணெய் போடு, எங்களுக்கு எவ்வளவு துன்பப்படுத்தின, இப்போ தெரியுதா எங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர்னு தெரியுதா? போன வாரத்தில் ஒரு போதகர் இப்படி சொன்னார், என்னிடத்தில் யாரோ முரண்டடித்து கொண்டு எனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவரை நான் அவருக்கே சொன்னேன், நான் உன்னை இதோடு கை கழுவி விட்டேன். நான் எப்போது அதை சொன்னேனோ அந்த நாளிலிருந்து 10வது நாள் அவர் மரித்து போனார் என்று ஒரு போதவர் சொன்னார். எனக்கு அது கேட்ட உடனே இதாக இருந்தது, என்னடா இது இப்படி இவர் ஒரு ஊழியர் கையை கழுவி விட்ட பிறகு 10 நாளில் செத்து போயிட்டாருன்னு சொன்னால் என்னன்னு எனக்கு புரியவில்லை. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள். ஆண்டவர்களை கை கழுவி விட்டிருந்தார்னா நானும் நீங்கள் செய்த அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் துன்மார்க்கத்துக்கும் துணிகரங்களுக்கும் பாவங்களுக்கும் யாரங்களுக்கு நிவாரணம் செய்ய முடியும்? ஆண்டவர் நாங்கள் நீதிமான்களாக இருந்ததினால் எங்களை அழைத்தாரா? நாங்கள் பரிசுத்தவான்களாக இருந்ததினால் எங்களை அழைத்தாரா? ஆண்டவருக்கு முன்னுக்கு நிற்கிறதுக்கு தகுதியற்றிருந்த என்னையும் உங்களையும் அழைத்தார் என்றால் அந்த கிருபையை நாம் விருதாவாக்கி போடக்கூடாது. நாம் அநேகரை நேசிக்க வேண்டும், அனைவரையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் சாட்சியின் மூலமாக, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்கள் செயல்கள், எங்கள் கிரியைகள், எங்கள் பார்வைகள், எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக நாம் சேவிக்கிற ஆண்டவர் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் என்கிறதை நம் குடும்பம் காண வேண்டும், கணவன் காண வேண்டும், பிள்ளைகள் காண வேண்டும், மனைவி காண வேண்டும், பிள்ளைகள் காண வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவிதமாக மாற வேண்டும். ஏதோ எல்லாம் சொல்கிற மட்டும் சொல்லிட்டேன், இனி நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, ஜபத்தில் மற்றவர்களை சபிக்கிற ஜபம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஜபம், இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஆண்டவரே இவர்களை ரட்சித்தருளும் என்று பரிந்து மன்றாடுகிற ஜபம் இன்றைக்கு நமக்கு தேவை. அன்பானவர்களே, அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன சொல்லுகிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு கிடைத்த பதில் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீ மட்டுமல்ல, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முழு குடும்பமும் ரட்சணியத்தை காண வேண்டும். இந்த பட்டணம், இந்த நகரம், இந்த ஊர், இந்த தேசம், உங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள் இரட்சகர் அன்னைக்கு வர வேண்டும். மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன். அந்த சர்ச்சில் பல வருஷங்களுக்கு முன் அந்த சர்ச்சை மூடி விடலாமா என்று யோசித்தார்களாம். ஆட்களும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் வராங்க, என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னாராம், இந்த சபையில் அநேக அந்நிய ஜனங்கள் வந்து குவிவார்கள், அப்போது நீங்கள் அவர்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் அழைக்கப்பட்டது இன்னொரு ஊழியத்திற்கு, இன்னொரு சர்ச்சுக்கு, அங்கே போகிறதுக்கு பதிலாக இந்த சர்ச்சுக்குள்ளே போந்துட்டோம். போய் பார்த்தா திரளான ஜனங்கள், எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது, திரளான ஜனங்கள் பார்த்தால் இப்போது அதிகளாக வந்திருக்கின்ற அநேக மக்கள் அந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த சபை வளர்ச்சி அடைகிறது. ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாக போகாது. உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய ஊழியத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நாட்கள் இதுவாக இருக்கிறபடியினால் ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம், எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து அவரையே சேவிப்போம், அவருக்கே உண்மையாக இருப்போம், அவருக்கே சாட்சியாக நிற்போம். யார் வேணாலும் எதுவும் செய்யுங்க, ஆனால் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் வேண்டும். இப்படி யோசுவா சொன்ன பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என்ன நடந்தது? யோசுவா சொன்னது எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன நடந்தது? எல்லாரும் வேறு தெய்வங்களை வணங்க போய்விட்டார்களா? சமுத்திரத்தின் அந்த பக்கத்தில் விட்டு வந்த விக்கிரகத்தை வணங்க போனார்களா? அவர்கள் என்ன செய்தார்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு 21வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, ஐயோ அந்த நதிக்கு அப்புறம் விட்டுட்டு வந்த கதையெல்லாம் வேணாம், எங்கள் முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் எல்லாம் வேணாம், நாங்கள் வணங்கின அந்த விக்கிரக வணக்கம் இனி வேண்டாம். யோசுவா, நீர் யாரை நமஸ்கரிப்பேன் சேவிப்பேன் என்று சொல்லுகிறீரோ அந்த தேவனைத்தான் நாங்களும் அந்த கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம், ஒரு நாட்டிலே ஏற்பட்ட மாற்றம். யோசுவா அதுக்கு முன் வசனத்தை இப்போ வாசிங்க, 20 வசனம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவரும் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். யோசுவாவும் லேசப்பட்டவர் இல்லை. இந்த தைரியம் எங்க இருந்து வரும்? இப்படி யாராவது இன்னைக்கு சொன்னா அடிச்சு போடுவார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதமான பிரசங்கத்துக்குத்தான் விருப்பம். நம்ம என்ன வழியில் நடந்தாலும் சரி, எந்த துன்மார்க்கத்தில் போனாலும் சரி, எந்த தீங்கு செய்தாலும் சரி, எங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோன்னா எங்களுக்கு நிறைய விருப்பமாக இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உண்மையும் உத்தமமாக ஆண்டவரை சேவிக்கிறது, உண்மையும் உத்தமமாக சேவிக்கிறது. உண்மையும் உத்தமமாக சேவிக்கிற போது இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட உண்மை உத்தமத்து நிமித்தமாக இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் வேண்டாம், ஐயோ அப்படிப்பட்ட சாபங்களுக்கு வேண்டாம், ஆண்டவர்களிடத்திலிருந்து நாங்கள் தூரமாக விலகி போய் கூடாது. யோசுவா, நாங்களும் அந்த தேவனைத்தான் சேவிப்போம் என்றார்கள். 23 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். உங்கள்கிட்ட இன்னும் அந்த பழக்கங்கள் பாவங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும், அவை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு கர்த்தர் பக்கம் திரும்புங்கன்னு யோசுவா சொல்கிறார். யோசுவா சொன்ன மாத்திரத்தில் பிறகு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவாய் மனம் திரும்பினார்கள் என்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அநேக ஜப நேரங்களில் மனப்பாட வசனம் சொல்லுங்கன்னா இந்த வசனத்தை நாங்கள் சொல்லுவோம். வீடுகளெல்லாம் பெரிய போஸ்டரெல்லாம் எழுதி போட்டிருக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் ஆண்டவர் கைவிட மாட்டார்? யாரை விட்டு விலக மாட்டார்? கர்த்தருடைய பிரமாணங்களின்படி நடக்கிறவர்கள், இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிறவர்களை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற இடம் எதுவாக இருக்கிறது? சில நேரங்களில் வாக்கு தத்தம் சொல்லுங்கன்னு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க இந்த வசனம், ரெண்டு பகுதி அந்த வசனத்தில். முதல் பகுதி என்னது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கிடைக்குது, எல்லாரும் வாங்க என் மேலே உங்களுடைய பாரத்தை எல்லாம் வச்சிருங்க. ஆண்டவர் அழைக்கிறார், எல்லாரும் பாரத்தை ஆண்டு இடத்துல வைக்கலாம், எல்லாரும் ஆண்டு இடத்துல வந்து ஜெபிக்கலாம், எல்லாரும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரலாம், எல்லாரும் உபவாசிக்கலாம், எல்லாரும் வேதம் படிக்கலாம். ஆனால் வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? கடைசி என்னது? நீதிமானே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்போ கேள்வி என்னன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்குது, நாம் கைவிடப்படாமல் இருப்பதற்கு ஒரு நிபந்தனை இருக்குது, நீதிமான கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இப்ப நாங்க கேட்கணும், நான் நீதிமானா? நான் நீதிமானா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் யாராக இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் உறவுகள் மத்தியில், என் சபை வாழ்க்கையில் உமக்கு வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனுஷனாக நான் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசி என்ற வார்த்தையில் வீணா வெட்டிட்டா சுவாசின்னு வரும். ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை சுவாசிக்கணும். இதுதான் நல்ல சுவாசம். காலையிலேயே நாங்கள் ஒரு உக்கைக்கில் இருந்துட்டு வெளியில் திறந்துட்டு வெளியே போகிற நேரம் இப்படி இருக்குது, எங்களுக்கு குளிர்ச்சியாக, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வேதத்தை வாசிக்காட்டி, வேதத்தை சுவாசிக்காட்டி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். வேதத்தை நாம் இரவும் பகலும் சுவாசிக்க வேண்டும். ஒரு விசுவாசி, பிறகு சுவாசி, ஆண்டவருடைய வசனத்தை சுவாசிக்கலாம் இருக்கணும். அதுக்கு பிறகு அதில் முதல் எழுத்தை வெட்டிட்டீங்கன்னா, சூனா வெட்டிட்டீங்கன்னா என்னது? வாசி. தினமும் ஆண்டவருடைய விசுவாசியில் தான் இதெல்லாம் இருக்குது. தினமும் ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவங்களை வாசிக்கணும். வாசிக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜோசுவாவை பற்றி வாசித்தேன், நான் உங்களெல்லாம் பற்றி வாசித்தேன், சில சம்பவங்கள் ஜெப்தாவை பற்றி வாசித்தேன், எஸ்ரா பற்றி வாசித்தேன், மொர்தகாயை பற்றி வாசித்தேன், என்ன நடந்துச்சு தெரியுமா? மேலெல்லாம் பொருள் அரிச்சிட்டுது அப்படின்பார்கள். அவர்களை பற்றி வாசித்ததில் இப்படியெல்லாம் நடந்திருக்குதா, புள்ள இருக்குதுன்னு சொல்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு போனேன்னு சொல்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் ஒருவரும் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை மெய் சிலிர்க்க பண்ணுகின்ற காரியங்களை செய்த கர்த்தர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் இருப்பது உண்மையானால், உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் அவர் இருப்பது உண்மையானால், ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக ஒவ்வொரு வாலிபனும் மாற வேண்டும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும் மாற வேண்டும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் மாற வேண்டும். எஸ்ரா சொல்லுகின்றார், நாம் தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நாம் செய்யாமல் போனோம், கீழ்ப்படியாமல் போனோம். இஸ்ரவேல் ஜனங்களே, எல்லாரும் வாருங்கள், ஆற்றண்டைக்கு வாருங்கள், சாம்பலிலே உட்காருங்கள், இரட்டை உடுத்திக் கொள்ளுங்கள், மார்பிளை அடித்துக் கொண்டு அழுது புலம்பி ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை தாரும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். நெகேமியா, சாப்பாடு இருக்குது, ராஜ அரமனை, நல்ல தூக்கம், நல்ல மதிப்பு மரியாதை, ராஜாவோடு அமர்ந்து சாப்பிடுகிற அந்த சலாக்கியம் எல்லாம் இருக்கும்போது முகவாடலாக இருக்கிறார். ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறார், என்ன இன்னைக்கு உன்னுடைய முகம் சரியில்லை, முகம் வாடலாக இருக்குது. ராஜாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் நெகேமியா செய்கிறார். ராஜா கண்டுட்டார், என்னுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லை, என்ன நெகேமியா, என்ன பிரச்சனை, என்னட்ட சொல்லக்கூடாதா, என்னட்ட சொல்லு என்று கேட்கிறார். என்னுடைய தேவனுடைய ஆலயம் சுடுகாடாக்கப்பட்டிருக்கிறது, அதன் மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போய்விட்டார்கள், எங்கள் சொத்துக்கள், சுகங்கள், செல்வங்கள், நாங்கள் நம்பி இருந்தவைகள், எங்களுடைய ஆராதிப்பு, எங்களுடைய ஆலயம் எல்லாமே போய்விட்டது. இதெல்லாம் இப்படி ஆகியிருக்கும் போது, என்னுடைய ஆலயம் அப்படி சீர்கட்டு போய் நிற்கிற போது, நான் இங்கே உண்டு புசித்து சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று அவருடைய மனவேதனையை சொன்னபோது ராஜா சொல்லுகிறார், நீ போய் பார்க்கணும்னு விரும்புறியா? உடனே இவர் அனுமதி கொடுத்து ஆட்களையும் அனுப்பி உதவிகளையும் கொடுத்து நீ போய் பார்த்து விட்டு வான்னுகிற போது நெகேமியா எருசலேமுக்குள்ளே வருகிறார். வந்து பார்க்கிற நேர மதில்கள் எல்லாம் உடைத்து எல்லாம் ஒரு சுடுகாட்டை போல ஆக்கிவிட்டு எல்லாம் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். நெகேமியாவுடைய இருதயம் நொறுங்கி போனது. என்னுடைய தேவனுடைய ஆலயம் இப்படி ஆனதா என்று கண்ணீரோடு வேதனையோடு மக்களை பார்த்து சொல்லுகிறார். இருந்தவர்களை பார்த்து, பலசாலிகள் எல்லாவரையும் கொண்டு போய் விட்டார்கள், பலவீனமானவர்கள் தான் அங்கே இருந்தார்கள். ஆனால் பலமுள்ள ஆண்டவர் நெகேமியாவோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நெகேமியா மனித பலத்தை நம்பவில்லை, மனிதர்களிடத்தில் இருந்த செல்வங்களை செழிப்பை எதையும் நம்பவில்லை, தன் சர்வ வல்லமுள்ள தேவன் அதிசயம் செய்வார் என்கிறதை நம்பினதினால், வாருங்கள் நாம் மதில்களை கட்டுவோம் என்று கூக்குரலிட்ட போது ஒரு சிலராவது வந்தார்களா வரையிலையா? வந்தார்கள், சேர்ந்து கட்டினார்கள். கட்டின நேரத்தில் அங்கேயும் 3 பேர் இருந்தார்கள். அதுக்குள்ளேயும் பாருங்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள், ஏதோ மதில் கட்டுகிறார்களாம், எங்கள் முற்பிதாக்கள் கட்டின அவ்வளவு பலமான கோட்டையை அவர்கள் தகர்த்து இடித்து நொறுக்கிவிட்டு போனார்கள், இப்போ கட்டுகிறார்களாம், பாருங்கள் இரவில் வந்து நரிகள் இந்த மதிலில் ஏறிப்போனால் கூட விழுந்து போகுது, இவர்கள் மதில் கட்டுகிறார்களாம் என்று கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்கள் அதை துணிந்து தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிற போது சுற்றி இருக்கிறவர்கள் பல கேலிகளை செய்வார்கள், ஏளனம் பண்ணுவார்கள், உங்களை தூசிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், உங்கள் பணி தொடர முடியாமல் உங்களை இழுத்து கீழே விடுத்துவார்கள். இலங்கையிலிருந்து நண்டுகளை ஒருத்தர் ஏற்றுமதி செய்தாராம். அந்த நண்டுகளை ஏற்றுமதி செய்கிற நேரத்தில் கஸ்டம்ஸில் கேட்டிருக்கிறாங்க, நண்டை ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது, யாருக்காவது கடிச்சிட்டுனா அது பிரச்சனை ஆகிரும், எனவே இதெல்லாம் சாகடித்து மூடி கொண்டு போகணும், இல்லை உயிரோடு கட்டாயம் கொண்டு போய் ஆகணும், மூடக்கூடாது என்று சொல்லி ஒரு ரொம்ப வற்புறுத்தலாக கேட்ட நேரம் அந்த மனிதர் சொன்னாராம், இல்லை இல்லை, இந்த நண்டுகள் ஒரு காலம் வெளியில் வராது, இது உள்ளுக்கே தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாராம். அப்போது அந்த கஸ்டம்ஸ் ஆக்களுக்கு பெரிய ஆச்சரியமாக, எப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பாருங்கள் வாங்கன்னு சொல்லி நண்டுகள் வைத்து அந்த பெட்டியில் கொண்டு போய் காட்டின நேரம் ஒரு நண்டு மேலே வருது. அப்போது கீழே இருந்து இன்னொரு நண்டு அதனுடைய கா பிடிச்சி கீழே இழுத்து விட்டுது. இன்னொரு நண்டு மேலே வருது, கீழே இருந்த நண்டு போய் அதை பிடிச்சி ஏறான்னு சொல்லி அதை பிடிச்சி இழுத்து விட்டுது. அப்போ அவர் சொன்னாராம், இது எப்போ மேலே வர்றது, எப்போ வந்து கடிக்க, அதுக்கு முன்னுக்கு இது போக வேண்டிய தூரம் போய் முடிஞ்சிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இது ஸ்ரீலங்கா நண்டாக தான் இருக்கணும். யாரும் மேலே வரக்கூடாது, யாரும் மேலுக்கும் வந்து நல்லா முன்னுக்கு வந்துடக்கூடாது, எப்படியாவது இழுத்து விட்டுறோன்னு கீழே. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்தால் உங்களுக்கு முன்பாக உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்கள் வாழ்க்கையில் ஜோசுவாவின் தேவன் உங்கள் தேவனாக இருப்பாரே. ஆனால் அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பழங்கொண்டு திடமனதாயிரு, நீ பழங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். நீங்கள் விசுவாசமுள்ள விசுவாசிகளாக இருக்க வேண்டும். விசுவாசி, சுவாசி, வாசி, கடைசியாக ஒரு எழுத்து மிஞ்சம் என்னது? சீனா மாத்திரம். சீ என்ற வார்த்தைக்கு வேறு தமிழ் மொழியில் வேறு எழுத்து இல்லை தானே? இந்த மூன்றும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் சுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், சுவாசிக்கணும், வாசிக்கணும். இந்த மூன்று இல்லாட்டி கடைசி என்ன மிச்சம்? வாழ்க்கை சீடு போயிடும். கோயிலுக்கு போனேன், ஜபம் பண்ணினேன், பாட்டு பாடினேன், குயரில் இருந்தேன், சாட்சி சொன்னேன், பிரசங்கம் பண்ணேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன், கடைசியாக எனக்கு சீடு போயிட்டுன்றோம். காரணம் என்ன? ஏதோ ஒரு பிழை. நாம் உண்மையும் உத்தவமாக தேவனை ஆராதனை செய்கிறோமா? அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எவ்வளவு அருமையாக ஆண்டவர் இவ்வளவு சிலாக்கியங்களை செய்திருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மீட்பை காண வேண்டும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ரட்சணியத்தை காண வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய வீடும் ஒரு ஜபக்களமாக மாற வேண்டும். அநேக ஜனங்கள் உங்கள் மூலமாக சபையிலே வர வேண்டும். இங்கே இருக்கிற வெற்று நாட்காலிகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். இந்த மேலிடங்கள்லாம் நிரப்பப்பட வேண்டும். ஆராதனைக்கு இடங்கொள்ளாமல் நீங்கள் ரெண்டு ஆராதனையாக, மூன்று ஆராதனையாக நடத்துகிற நாட்கள் வர வேண்டும். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். உங்கள் குடும்பங்களை மாற்ற வேண்டும். ஒவ்வொருவர் அந்த உத்தரவாதிகளாக நெகேமியாவை போன்று மாற வேண்டும். இப்போது கர்த்தர் செய்கிற மகத்துவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலும் கூட ஜோசுவாவின் தேவன் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே மாறாதவராக இருக்கிறார். பட்சபாதம் இல்லாத அந்த ஆண்டவர் ஜோசுவாவுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? எனக்கு நிச்சயம் அவர் உதவி செய்வார் என்ற வார்த்தையோடு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் உங்கள் காதுகளை கேட்க நாம் ஜபம் செய்வோம். ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.